நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். பேராசிரியர் ஆனந்த் பாண்டியன், நீங்கள் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலே மானுடவியலில் பேராசிரியராக கடமையாற்றுகிறீர்கள். அமெரிக்காவிலே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற கலவரங்கள் குறித்து உங்களுடன் பேசுவதற்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஆனந்த்.
வணக்கம் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.
அமெரிக்காவிலே இந்த கலவரம் நடப்பது இது முதல் தடவை அல்ல. ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஒருவர் போலீஸ் காவலில் இறப்பதும் முதல் தடவை அல்ல. இந்த கலவரம் ஏன் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் செய்தி வழியாக என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஏன் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணம் இப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது?
ஏன்னா பொதுவா சமுதாய செயல்களில், சமுதாய சூழ்நிலைகளில் எந்த நேரத்துல எது நடக்க போகுது, எந்த அளவுக்கு அது போக போகுது, எத்தனை மக்கள் அதோட சேர போறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்விகள் தான். ஓரளவுக்கு சொல்ல முடியாது, அதுல சர்ச்சைகளுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இனவெறி என்ற பிரச்சனை அதோட சேர்ந்து சில அடிப்படையான இந்த, அதாவது இந்த பேண்டமிக்னால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. 4 கோடி மக்கள் வந்து இந்த நாட்டுல வேலைகள் இழந்திருக்காங்க. நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய சொத்துகள், உங்களுக்கு வேண்டிய உணவுகள், அந்த மாதிரி அடிப்படையான தேவைகளும் இல்லாம இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த இந்த பேண்டமிக்கை எடுத்தா வெள்ளையர்கள் அற்ற மற்ற இனக்காரங்க தான் ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த நாட்டுல. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு காரணம் வந்து இந்த நாட்டுல இருக்கிற தற்கால அரசியல், அதாவது இது ஒரு வெள்ளையர் ஆட்சி மாதிரி கொண்டாடுறாங்க இப்ப இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப். அதாவது இந்த நாடே வெள்ளையர்களுக்கு தான் முக்கியமாக இருக்கிற நாடு, அவங்கதான் பொறுப்பான அமெரிக்கர்கள், மற்றவங்க வந்து இங்க சரியான இடம் இல்லாதவங்களாக இவங்க ஒரு விதமான அரசியல் நடத்திட்டு இருந்திருக்காங்க போன 4 வருஷத்துக்கு. அதனால நிறைய வருஷத்துக்கு நீடித்து இருக்கிற இன வேறுபாடுகள், ரேஷியல் டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப கூடிட்டே போயிட்டு இருக்கு. அந்த நிலையில ஒரு தீக்குச்சி மாதிரி தான் இந்த சூழல்ல, அதாவது ரொம்ப நாட்களுக்கு இருக்கிற வேதனைகள், கவலைகள், வாழ முடியாத அளவுக்கு இருக்கிற நிலை, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப வெளிவருது. அதான் உண்மை.
ஆமா, நீங்க சொன்னது போல் அமெரிக்க மக்கள் தொகையிலே கருப்பின அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் தொகை 13%. அவர்களிலே 2% அதிகமானோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனையே ஒப்பீட்டளவில் பார்த்தால் 0.5% குறைவான வெள்ளை இன மக்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் நாட்டில் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்களா? அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்க நாடு அவர்களை கைவிட்டு விட்டதா? அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்க பின்னணி கொண்ட அல்லது கருப்பின மக்களின் ஒட்டுமொத்த தோல்வியா?
இந்த அமெரிக்காவுடைய அரசாங்கம் அதனுடைய முதல் 100 வருஷத்துக்கு நோக்கமே வந்து சிலர் மட்டும் மனிதர்களாக மதிச்சு மற்றவங்கள் வந்து எதிரிகளாகவோ அல்லது வெறும் பொருட்களாகவோ மதிக்கிற ஒரு அரசாங்கம், சட்டமைப்பு, ஒரு ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த சிஸ்டத்துடைய விளைவுகள் இன்னும் அமெரிக்கா சமுதாயத்துல நம்ம பாக்குறோம். அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடுன்னு நம்ம சொல்றோம், வளமுடைய நாடுன்னு சொல்றோம், நிறைய பணமுள்ள நாடுன்னு சொல்றோம். ஆனா அந்த சொத்தெல்லாம் ஆப்பிரிக்கா அமெரிக்கர்களுடைய உடம்புகளை பொருட்களாக மதிச்சு, அவங்களை மிதிச்சு, அவங்களை ரொம்ப மோசமாக உபயோகப்படுத்தி சம்பாதிச்ச சொத்து தான் இந்த நாட்டுடைய சொத்து, இந்த நாட்டுடைய வளம். யார்கிட்ட சொத்து இருக்கு, யாரெல்லாம் சொத்து இல்லாம இருக்காங்கன்னு பார்க்கும்போது பயங்கரமான வேறுபாடுகள் இருக்கு. அதனால சிறையில இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா வந்து இந்த மைனாரிட்டிஸ் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டமே அவங்கள ஒதுக்குறதுக்கு தான் உருவாயிருக்கு, அவங்கள பயன்படுத்துறதுக்கு தான் உருவாயிருக்கு. நம்ம இனவெறின்னு சொல்றோம், இனவெறின்னு பேசுறோம். ஆனா அந்த இனவெறி வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கெட்ட எண்ணம், கெட்ட நோக்கம்னு மட்டும் நம்ம சிந்திக்க முடியாது. அது வந்து ஒரு அமைப்பா நம்ம பார்க்கணும், ஸ்ட்ரக்சரல் ஃபோர்ஸா பார்க்கணும், ஒரு சிஸ்டத்தின் அடையாளமா பார்க்கணும். இந்த நாட்டின் சமுதாய ஏற்ற தாழ்வுகள்னால இந்த நாட்டுடைய சட்டங்களே சில பிரிவுகள் இந்த சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வுகளை பாதுகாக்கும். இந்த நாட்டுடைய காவல்துறைகள் வந்து அந்த ஏற்ற தாழ்வுகளை பாதுகாக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒதுக்கப்பட்டவங்க வந்து அவங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதுனால நீங்க சொல்ற ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் வந்து நேச்சுரலா தான் இருக்கும். ஏன்னா அரசாங்கமும் சட்டங்களும் இந்த சமுதாயத்தை பிரிக்கிறதுக்கு தான் உருவாயிருக்கு.
சரி, நீங்க வல்லரசு என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த நாடு தன்னுடைய அனுபவங்களிலிருந்து எதுவும் படித்ததாக தெரியவில்லையே. 1992 ரோட்னி கிங் என்பவர் தாக்கப்பட்ட பொழுது லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் எரிந்தது. கடந்த வருடம் கூட பிரெண்டன் வெபர் என்பவர் மிட்வெஸ்டில் நடந்தது. இந்த வருடம் ஜார்ஜ் ஃபிளாய்டு. இந்த நாடு கற்றுக்கொள்கிறதா?
உங்க கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான். உங்களுடைய எடுத்துக்காட்டுகள் வந்து 30 வருஷத்தின் எடுத்துக்காட்டுகள். ஆனால் இந்த நாட்டுடைய வரலாறு நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சா அடிமைத்தனத்தை பேன் பண்ண வருஷத்துல இருந்தே, அதாவது 19th century இருந்தே இந்த மாதிரி கலவரங்கள் நீடிட்டு தான் போகுது. ஒரு பக்கத்துல இந்த நாடு எல்லாரும் சமம், எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கு, எல்லாருக்கும் இடம் இருக்குன்னு இந்த நாடு சொல்லும், எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு இந்த நாட்டுடைய தலைவர்கள் சொல்லிட்டே வந்திருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஒதுக்கப்பட்டவங்க தனக்கு உரிமைகள் கேட்கும் போது, தனக்கு ஒரு இடம் கேட்கும் போது, தனக்கு இந்த சமுதாயத்துல வாழக்கூடிய வளங்கள் கேட்கும் போது வன்முறை தான் அவங்க மேல விழுது. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ண நேரத்துல இருந்தே இது தொடர்ச்சியா நடந்துட்டேதான் இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான், இந்த நாடு வந்து அந்த பாடங்கள் இன்னும் படிக்கல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அமெரிக்காவில் தற்போது நடைபெற்று வரும் கலவரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருப்பவர் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் பேராசிரியராக கடமையாற்றும் பேராசிரியர் ஆனந்த் பாண்டியன். விக்கிபீடியாவில் கூட அமெரிக்காவில் நடந்த அனைத்து கலவரங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள். 18th century 6 கலவரங்கள் நடந்திருக்கின்றன, 19th century 92, 20th century 245 கலவரங்கள் நடந்திருக்கின்றன. இவை அனைத்துமே இனப்பாகுபாடு அல்லது இனவெறியால் ஏற்பட்டவை அல்ல. இருந்தாலும் இந்த நூற்றாண்டில் இன்னும் 20 ஆண்டுகள் முடியவில்லை, அதற்கிடையில் 49 கலவரங்கள் நடந்திருக்கின்றன. இவற்றில் பெரும்பான்மையானவை இனம் குறித்த கலவரங்கள். இந்த இன கலவரங்கள் அந்த போக்கு எதை காட்டுகிறது? ஒரு மானுடவியலராக என்ன சொல்வீர்கள்?
கலவரம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு நிகழ்வு வந்து கலவரம்னு நம்ம சொல்லும் போது அது எந்த விதமான அமைதி மீறி நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கேட்கணும். பொதுவாக இருக்கிற அமைதி வந்து எல்லாருக்கும் அமைதி இல்லை, அதான் உண்மை. அதாவது வசதி பட்டவங்களுக்கு ஒரு விதமான அமைதி, வசதி இல்லாதவங்களுக்கு, ஒதுக்கப்பட்டவங்களுக்கு வாழ முடியாத சாதாரண நிலை இருக்கு. ஜார்ஜ் ஃப்ளாய்டு தாகும் போது சொன்ன வார்த்தைகள், எனக்கு சுவாசிக்க முடியல. நிறைய பேர் வந்து அது எதுக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டே வராங்கன்னு கேட்டா அவங்களுடைய சாதாரண வாழ்க்கைகளே சுவாசிக்க முடியாத வாழ்வா இருக்கு. அந்த மாதிரி சூழலை மீறி இது போதும், இனிமே நம்ம வாழ மாட்டோம், இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள் ஒரு எதிர்குரல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது கலவரம்னு சொல்றது வந்து லேசா சொல்லலாம். ஆனா நம்ம கொஞ்சம் உத்தி பார்க்கணும் அந்த விஷயத்தை. நம்ம எழுச்சின்னு சொல்லணும், அது போராட்டம்னு சொல்லணும். அதாவது அமெரிக்காவுடைய வரலாறு பார்த்தா பல வருஷத்துக்கு லிஞ்சிங்ஸ்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த நாட்டுல. லிஞ்சிங்ஸ், அதாவது ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் வந்து ஒரு கருப்பினக்காரர் வந்து கொஞ்சம் சுயத்தன்மை காட்டினா, கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் காட்டினா அவங்கள பிடிச்சு ஒரு மரத்துல ஏத்தி தொங்க வச்சு வெள்ளையர் சமுதாயமே கூடி அவங்கள சாகிறது பாக்குறது, வேடிக்கைய பாக்குறது, அது ஒரு பழக்கமா இருந்திருக்கு இந்த நாட்டுல. அது வந்து ஒரு கலவரம்னு சொல்லலாம். இந்த வன்முறை கொண்டாடுறாங்க. ஆனா தன்னுடைய வாழ முடியாத நிலையை எதிர்த்து எதிர்ப்பு குரல் கொடுக்கும்போது அதுக்கு வந்து கலவரம்னு நம்ம பெயர் கொடுக்க கூடாது. அது வந்து ஒரு போராட்டமா நம்ம மதிக்கிறோம்.
இந்த போராட்டங்கள் அல்லது எழுச்சிகளிலே தற்போதைய சூழலில் சமூக ஊடகங்கள் மக்கள் உடனுக்குடனேயே இந்த செய்திகளை பரப்புவதால் மக்களுடைய சகிப்புத்தன்மை குறைவதாக உங்களுக்கு படுகிறது?
இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி செய்திகள் உடனடியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் போது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் திடீர்னு உடனே பல இடங்கள்ல நடக்க ஆரம்பிக்கிற வாய்ப்பு இந்த சமூக ஊடகங்கள் கொடுக்குறது. அது உண்மைதான். அதாவது ஒரு தனிப்பட்ட இடத்துல நடக்கிற விஷயம் பறக்க வைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான கருவி தான். ஒரு பக்கத்துல அது உண்மை. இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னா சமூக ஊடகம்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுல ஒரு புது விதமான தனிமை இருக்கு. ஏன்னா சமூக ஊடகங்கள் வழியாக எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் தான் நான் படிப்பேன், எனக்கு முக்கியமான விஷயங்கள் தான் நான் தேடுவேன், எனக்கு நம்பிக்கை உள்ள உண்மைகள் தான் நான் படிப்பேன், நான் மதிப்பேன். அதனால ஒவ்வொரு சமுதாயம் வந்து ஒரு தனி உலகத்துல வாழ்ற சூழ்நிலை மாதிரி உருவாகுது. இதனாலதான் இந்த சகிப்பு தன்மை இல்லாத நிலை வந்து இன்னும் ஆழமாகுது ஒரு சமுதாயத்துல. ஒரு பக்கத்துல மக்கள் வந்து இது வெறும் வன்முறை, இவங்க வந்து மிருகத்தன்மையா நடக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல சிலர் நினைப்பாங்க, மறுபக்கத்துல இது ஒரு சுதந்திர போராட்டம்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனா இவங்க சில மீடியா படிக்கிறாங்க, அவங்க வந்து வேற மீடியா படிக்கிறாங்க, இந்த ரெண்டு பார்வைகளுக்கு இடையில எதுவுமே இல்லை. அது ஒரு சிக்கலான விஷயம் இந்த சோசியல் மீடியானால வருது.
இப்ப நீங்க சொல்கின்ற இந்த போக்கு, அதாவது எனக்கு பிடித்த செய்திகளை மட்டுமே நான் படிப்பதனால் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய பார்வை உறுதிப்படுத்தப்படுகிறது, எனக்கு எதிரான அல்லது மாற்று கருத்துள்ளவர் அவருடைய கருத்துக்களை மட்டுமே படிப்பதனால் அவருடைய சிந்தனையும் வலுப்படுகிறது, இந்த போக்கு உலகம் முழுவதும் பரவுகிறது போல் தெரிகிறதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
இது கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான். நிறைய நாடுகள்ல இந்த விஷயம் மட்டுமில்லாம இந்த விஷயத்துடைய விளைவுகள் பார்க்கிறோம். இந்தியா அரசுல நம்ம இந்த விஷயம் பாக்குறோம், பிரேசில் நாட்டுல இந்த விஷயம் பாக்குறோம், பல நாடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் இந்த நம்ம கேலக்சி பார்த்தா, இந்த சோலார் சிஸ்டம் பார்த்தா, ஒரு சின்ன பந்துக்குள்ளதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சின்ன பந்து, அது ஒரு சின்ன பந்து தான் இந்த பூமி. நிறைய பிரச்சனைகள், அகதிகளின் பிரச்சனைகள், காலநிலை மாற்றங்களின் பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர்க்கணும்னா மற்றவர்களோட இணைந்து சேர்ந்து ஒரே நோக்கத்தோட வேலை பார்த்தாதான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆனா இந்த சூழல்னால எல்லாரும் நம்மளுடைய கற்பனைகள்ல, நம்மளுடைய சிந்தனைகள்ல, தனித்தனி தீவுகள்ல அப்படியே சிக்கி கொண்டிருக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான். அது எப்படி தீர்க்க முடியும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா தீர்க்கணும்னா இதே சமூக ஊடகங்கள் வச்சுதான் அது தீர்க்கணும். அதாவது இந்த சமூக ஊடகங்களே ஜனநாயக ஊடகங்களாக மாத்தணும். அது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த கருவிகளை டெமோக்ரட்டைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியும்.
மிக்க நன்றி பேராசிரியர் ஆனந்த் பாண்டியன், உங்களது நேரத்திற்கும் உங்களது கருத்துகளுக்கும் மிக்க நன்றி.
நன்றி சார், உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.